ஆகாதது. எதுக்கும் இல்ல உமாலாகாதது, எதுக்கும் இல்ல ஆகாதது, எதுவும் இல்ல உமாலாகாதது, எதுவும் இல்ல. அகிலம் மனத்தையும் உண்டாக்கியானே, அகிலம் மனத்தையும் ஆகாதது, எதுவும் இல்ல ஆகாதது, எதுவும் இல்ல உமால் ஆகாதது, எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மறிய
தங்களுக்கு
வெட்டுண்டு மறிய உமாலாகு எல்லாம் ஆகு, ஐயா உமாலாகு எல்லாம் ஆகு. ஆகாதது எதுவும் இல்ல உமாலாகாதது, எதுவும் எதுவும் இல்ல உமாலாகாதது, எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல உறவ கண்டு நடந்தானே இயேசு நாமத்தில், அலங்கார வாசலிலே அலங்கோல உறவ கண்டு நடந்தானே இயேசு நாமத்தில். உமாலாகு எல்லாம் ஆகு, ஆகாதது எதுவும் இல்ல உமாலாகாதது, எதுவும் இல்ல ஆகாதது, எதுவும் இல்ல உமாலாகாதது, எதுவும் இல்ல.
உங்களால் ஆகக்கூடாத காரியம் ஒன்று சொல்லி கேட்டீங்கப்பா, உங்களால் எல்லாம் ஆக மாண்டபுரம், எங்களை வாழ வைக்க முடியும், எங்களை நடத்த முடியும், எங்களை ஆசீர்வதிக்க முடியும், எங்களை அரவணைக்க முடியும். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தள்ளி இருக்கிறதற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் எங்கள் சமூகத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா, ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைக்கிறோம். எல்லா கட்டுக்களும் அவிழுவதாக, எல்லா நுகங்களும் உடைந்து போவதாக, எல்லா கவலைகளும் அகழுவதாக, எல்லா துக்கங்களும் நீங்குவதாக ஆண்டவரே. இன்று நீ கண்ட ஈப்பியனை இனிமேல் நீ காணப்போவது கிடையாது. ஒரு வழியாய் வந்திருக்கிற பிரச்சனைகள் ஏழு வழியாய் ஓடிவிடும். இனி மேலவைகளை நீ காண மாட்டான். தேவன் மீது நோக்கமுள்ளவராக இருக்கிறான். உன் தேவன் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறான். உன் தேவன் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரே நான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். திருப்பிக் கொள்ளுங்கள் மாற்கி எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம். மாற்கி எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது எவ ஆலய தலைவரில் ஒருவனாய யவுரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான்.
அப்படியே 35 வசனத்தை வாசிங்க. 35-36.
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி.
பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். இதற்கு போன ஞாயிற்றுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை நம்புங்கள், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவிசுவாசம் அது துர்ச்செய்தியை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே விசுவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். என்னவென்று சொல்லி சொன்னால், நம்முடைய விசுவாசம் ஒரு எல்லையோடு நின்று விடுகிறது. நம்முடைய நம்பிக்கை என்ன செய்கிறது? ஒரு எல்லையோடு நின்று விடுகிறது. அதற்கு அப்பாலே நம்முடைய விசுவாசம் கிரியை செய்வதற்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை குறித்து சிந்திக்கிறது அல்ல. ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்லுகிறார், இதோடு இந்த காரியம் முடிந்து விடுகிறது என்று சொல்லி சொன்னால், நாங்களும் என்ன செய்கிறோம், அதோடு இருந்து விடுகிறோம். வழங்குறதா? ஒரு வைத்தியர் வந்து, ஐயா இந்த வருத்தம் இவ்வளவுதான், இந்த வருத்தம் இனி மாறாது, இது இவ்வளவுத்தோடு நின்றுவிடும், இது இவ்வளவு காரியம்தான், இதற்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்கிறோம், அதோடு நின்று விடுகிறோம். அவ்வளவுதான் எங்களுடைய முடிவு, அவ்வளவுதான் எங்களுடைய எண்ட், அவ்வளவுத்தோடு நாம் நின்றுவிட முயற்சி எடுக்கிறோம். அதற்கு அப்பாலே ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி, என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி, அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் நம்புகிறதை நிறுத்தி விடுகிறோம். எப்படி தெரியாமா? தெரிந்தோ தெரியாமலோ நாம் அவைகளிலே நின்று விடுகிறோம். இவ்வளவுதான், இதற்கு அங்காலே எதையும் முடியாது இல்லையா? ஆகினால் எங்கே 22 வசனத்தை திருப்பி வாசிங்கள்.
ஆலய தலைவரில் ஒருவனாய யவுரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக்
கொண்டான். தலைவன் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது நம்பிக்கை உள்ளவனாய் வந்தான், விசுவாசம் உள்ளவனாய் வந்தான். தேவன் இது எப்படியாவது சுகப்படுத்துவார். இயேசு வந்து கரத்தை வைத்து ஜெபம் பண்ணினால் இவள் பிழைப்பாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த மனுஷன் வருகிறான். அவருடைய நம்பிக்கை எல்லாம் இயேசு இருக்கும் வரைக்கும், அவருடைய மகள் இருக்கும் வரைக்கும் தேவன் மீது அசையாத ஒரு நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். யார் தெரியுமா? தேவனுடைய மனுஷன், தேவ ஊழியக்காரன், தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். அவனுடைய நம்பிக்கை எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? இயேசு வருவார், இயேசு சுகப்படுத்துவார், என் மகள் உயிர் தழுவார், என் மகளுக்கு வாழ்வு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருந்தது என்பது மாற முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? நடந்தது என்ன? அவருடைய வழி போக்கிலே நடந்தது என்ன? அவருடைய மகள் இடையிலே மறித்து விடுகிற செய்தியை அவள் கேள்விப்பட்ட உடனே நடந்தது ஒரு சம்பவம், நடந்தது ஒரு காரியம். என்ன தெரியுமா? அதோடு முடிந்தது, அதோடு அவருடைய விசுவாசம் முடிவு பெற்றது, அதோடு அவன் முடிந்து விட்டான். யார் தெரியுமா? ஜெப ஆலயத்தின் தலைவன், விசுவாசி, தேவனை நம்பி இருக்கிற மனுஷன், தேவனோடு உறவாடின மனுஷன், தேவனோடு பேசுகிற ஒரு மனுஷன். என்ன தெரியுமா? அதோடு நிறுத்தி விட்டான். எதோடு? உன் மகள் மறித்து விட்டான். டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த வருத்தம் உனக்கு மாறாது, இது பரம்பரை பரம்பரையாக உன்னை தொடர்கிறது ஒன்று. அவளத்தோடு விசுவாசம் என்ன நின்று விடுகிறது. உன் பிள்ளையுடைய காரியத்தில் நீ எதையும் காண மாட்டாய். அவ்வளவுதான். நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உற்றார்களாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், அல்லாவிட்டால் பொலிட்டிக்கராகவும் இருக்கலாம். நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஒரு எல்லையோடு தேவன் அவ்வளவுதான். எந்த தலைவனும் வந்து என்ன செய்ய, என் மகள் உயிரோடு இருக்கும் வரைக்கும், என் மகள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தேவன் தொட்டு சுகமடைப்பான், தேவன் தொட்டு அவளை குணப்படுத்துவார். ஆனால் நடந்தது ஒரு செய்தி என்ன தெரியுமா? வழியிலேயே மகள் மறித்து விட்டார், மறித்து விட்டார். அந்த மறித்த என்ற வார்த்தை கேட்ட உடனே ஜெப ஆலயத்தினுடைய தலைவருடைய நம்பிக்கை முடிவடைந்தது. ஏன் தெரியுமா? 35-36 வசனத்தை வாசிங்க.
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள்.
வந்தவங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? ஐயா, ஜெப ஆலயத்தின் தலைவனை கூப்பிட வந்திருந்தா அவன் ஒருத்தன் ஏறு ரோட்ல நிக்கிற ஒருத்தன் வந்திருக்க மாட்டான். வந்தவனும் என்ன தெரியுமா சொல்றான்? என்னை கூப்பிடாதீங்க, என்னை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. உன் மகள் மரித்து போயிட்டாளப்பா. உன் மகள் என்ன செய்து விட்டால்? மரித்து போய்விட்டாள். இப்படித்தான் அநேக விதமான செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்முடைய விசுவாசத்தை சுக்குநூறாக்குகிறது. நண்பர்கள், தெரிந்தவர்கள், வேண்டியவர்கள் என்று சொல்லி வந்து சொல்லுகிறதுனாலே நம் விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? புடுங்கி விடப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்க.
அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று
சொன்னார். கேட்டார், பாருங்க, இயேசு இதை கேட்டார். என்னத்தை கேட்டார்? உன் மகள் மறித்து விட்டால் என்ற உடனே ஜெப ஆலயத்தின் தலைவனை பார்த்து சொல்றாங்க, என்ன இயேசுவை தொந்தரப்படுத்தாதீங்க, என்ன அவர் வந்து பிரயோசனம் இல்லை என்று கேட்டு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், யோ விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய விசுவாசம் மரணத்தோட மறித்து விட்டது. அவருடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் என்ன? ஒரு டாக்டர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அதோடு நின்று விடுகிறது. அங்கால இல்ல, தேவன் கிரியை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது. டாக்டர் சொல்லிவிடுகிறார் இவ்வளவுதான், நண்பர் சொல்லிவிடுகிறார் இவ்வளவுதான், உத்தா சொல்லிடுறா இவ்வளவுதான். அவ்வளவுத்தோடு நாம் நின்றுறோம். பாருங்க, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? யோ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் தெரியுமா? நான் தான் விரும்பி உனக்கு அற்புதம் செய்ய வந்தாலும் நீ விசுவாசம் இல்லவனாயிருந்தா எதுவும் செய்ய முடியாது. அதனால என்ன செய்? விசுவாசம் உள்ளவனாயிரு, நம்பிக்கை உள்ளவனாயிரு. எங்க தெரியுமா? எங்க தெரியுமா? உன் கரத்தை மீறி, உன் மனித எல்லையை மீறி உன் பிரச்சனை வெளியே போகிற பொழுது நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் எல்லைகளை மீறி உன் காரியம் கை நெகிழ்ந்து போகிற பொழுது, உன்னை மீறி உன் பிரச்சனைகள் போகிற பொழுது என்ன செய்? விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் கரத்துக்குள்ளே இருக்கும் வரைக்கும் நீ விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறாய். உன் கரத்தை விட்டு உன் காரியம் வெளியே போகிற பொழுது என்ன செய்கிறோம்? தெரிந்தோ தெரியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ அதோடு நாம் நின்று விடுகிறோம். இவ்வளவுதான். ஆனா ஜெப ஆலயத்தின் தலைவன் பாருங்க, தேவனுடைய சமூகத்துல ஊழியம் செய்கிறவன் பாருங்க, தேவ ஊழியக்காரன் பாருங்க, விசுவாசி பாருங்க, தேவனை நம்பி இருக்கிற மனுஷன் பாருங்க, உயிரோடு இருக்கும் வரைக்கும் தேவன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு மனுஷன் பாருங்க, எப்பொழுது அந்த காரியம் அவனுடைய கையை விட்டு மீறுகிறதோ அப்பொழுது அவனுடைய விசுவாசம் ஒரு எல்லையோடு நின்று விடுகிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாமளும் அப்படித்தான் தேவனை நம்புகிறோமா? அப்படித்தான். ஆண்டவர் சொன்னால், மனுஷன் கிடையாதப்பா, என் கரம் குன்றி போகலப்பா, என் கரம் வந்து கட்டப்பட்டு இல்ல பாருங்க, நல்லா சிந்தித்து பாருங்கள், நல்லா சிந்தித்து பாருங்கள். உங்கள் விசுவாசம் தடம் புரண்ட இடங்கள், உங்கள் விசுவாசம் நின்று போன இடங்களை நன்று சிந்தித்து பாருங்கள். ஒரு எல்லையோடு சரி, ஒரு எல்லையோடு சரி. எங்களுக்கு நல்லா தெரியுமங்க, இதுக்கு பிறகு எதுவும் செய்யலாது. எனக்கு நல்லா தெரியுமங்க, இது சரி வராது. அவளத்தோடு நம்ம விசுவாசம் சார். ஏன் தெரியுமா? நான் சொன்னவர்களை நம்பி காரியத்தை அப்படியே விட்டு விடுகிறோம். தேவனை நம்புகிறது இல்ல. இந்த மனுஷன் அதைத்தான் செய்தான். என்ன தெரியுமா? ஐயா இயேசுவே, என் மகள் இருக்கிறார், தொட்டு சுகமாக்க, நீங்க வந்து தொட்டு சுகமாக்கணும். வந்தவர அவன் சுகமடைவா, இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா இப்ப மறிச்சு போயிட்டால் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. என் மகள் மறித்து போயிட்டால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அதனால நான் போறேன். ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் காரியங்கள் உனக்கு முன்பாக மறித்தது போல் இருந்தாலும், தேவனுக்கு முன்பாக நீ நம்பிக்கை உள்ளவனாயிருந்தால் தேவன் அதை செழிக்க வைப்பார். எல்லை அட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் வாழுங்க, எல்லை அட்ட நம்பிக்கை உள்ளவராய் வாழுங்க. அப்பொழுது தேவன் மறித்து போனவைகளையும் தேவன் உயிர்ப்பிப்பார் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், உன் வாழ்க்கை இவ்வளவுதான், என் பிள்ளையுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிற உனக்கு நான் சொல்லுகிறது ஒன்றே ஒன்று. அதை மீறி தேவனை நம்பினால் உன் வாழ்க்கை செழிக்கும். ஐயா லாயர் சொல்லிவிடுவார், இவ்வளவுதான் முடியாது. விசா குத்துகிறவர்கள் சொல்லுவார்கள், இவ்வளவுதான் முடியாது. விசாவே தரமாட்டம் என்று சொன்ன எத்தனை பேர் இன்னைக்கு பாஸ்போர்ட்டோட இந்த தேசத்துல இருக்கிறார்கள் தெரியுமா? ஆனா தேவனை நம்புகிறது இல்ல. எல்லை அவ்வளவுதான், இவ்வளவுத்தோட முடியாது. சட்டம் இது சொல்லுகிறது முடியாது. அதனால எல்லையற்ற விசுவாசம் உள்ளவர்களாக இரு. தேவன் உன்னை இந்த தேசத்திலே வாழ வைப்பார். எல்லையற்ற நம்பிக்கை, நம்பிக்கைக்கு எல்லைகள் வைக்காதிருங்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், இவர்கள் வந்து சொன்னார்கள், அவங்க சொன்னாங்க. லோயர் எத்தனை லோயரை இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கை காலத்தில் நாம் கண்டுட்டோம் தெரியுமா? ஆனா எல்லா லோயர்களுக்கும் ஒரு லோயர் இருக்கிறார். அவரோடு தொடர்பு கொள்ளுங்க. விசுவாசத்தின் எல்லை எவ்வளவு? விசுவாசத்தின் எல்லை எவ்வளவு? மனிதர்களை நம்புகிறது, மனிதர்களை ஈஸியாக நம்பிவிடுகிறோம். ஆனால் தேவனை நம்புகிறது இல்ல. ஒரு சிலரை தேவனை விட நல்லா நம்புவோம். ஒரு நாளைக்கு வச்சு வாங்குவான். அப்ப வேண்டுங்க, தேவனை நம்புகிறது இல்ல. தேவன் மீது நம்பிக்கை பாராட்டுது. ஒரு எல்லாம் ஒரு எல்லை அவ்வளவுதான், அவ்வளவுதான். எப்ப ஆலயத்துக்கு தலைவனுக்கு பக்கத்துல எத்தனையோ ஊழியக்காரன் நின்றுப்பான் பாருங்க. வந்த ஊழியக்காரன் வந்து சொல்றான், இயேசுவை என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வந்து பிரயோசனம் இல்ல. வந்ததாவது ஏதாவது சொல்லும் என்று சொல்லி பார்த்தா வந்ததும் அவனை இழுத்து விழுத்துறே வந்திருக்கு பாரு. வந்தது சொல்லி இருக்கலாம், ஐயா பரவாயில்ல மறிச்சுட்டான், சீக்கிரமா கூட்டிட்டு வாயா. அதுவே இல்ல, கூப்பிடாதீங்க, செத்து போயிட்டு. இனி பிரயோசனம் இல்ல. எவாலயத்தின் தலைவன் அதுலயாவது கடிஞ்சு கொள்ளுவண்டி சொல்லி இல்ல. சும்மா போப்பா, அவர் வரட்டுக்கும், தொட்டாவது பாக்கெட்டுக்கும். நம்புறேன். முதல்ல சொன்னார் என்ன தெரியுமா? அவர் வந்து தொட்டி செபம் பண்ணினா புழைப்பால் எனக்கு தெரியும். விசுவாசத்தின் எல்லை எவ்வளவு? இவ்வளவுதானா? டாக்டர் சொல்றாரு இது இவ்வளவுதான், இந்த காய்ச்சல் போகாது, இந்த எரிமல் போகாது, இந்த கண்ணீர் போகாது, இவ்வளவுத்தோட சரி. அதையே நம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். அதையே நம்பிட்டு ஆராதனை, அதையே நம்பிட்டு காணிக்கை, அதையே நம்பிட்டு ஊழியம். ஆனால் இல்லை, தேவன் இதை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐயா கிடையாது, கிடையாது, கிடையாது. நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழுங்க. 35-36 திருப்ப வாசிங்க. ஆண்டவர் சொன்னது அருமையான வார்த்தை வாசிங்க.
அவர் இப்படி
பேசிக்கொண்டிருக்கிறாங்க.
ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள்?
போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க. ஏன் தெரியுமா? குமாரத்தி மறித்து போயிட்டாலப்பா பிழைக்க மாட்டார். உங்க பிரச்சனைக்கு பதில் வராது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க பிரச்சனைக்கு பதில் இல்லாததெல்லாம் செய்யாதீங்க. தேவையில்லை, பிரயோசனம் இல்ல, செய்யாதீங்க. விசா இல்லாம ஏர்போர்ட்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினவனு இன்னைக்கு இந்த தேசத்துல தான் இருக்கான். விசா இல்லாம லண்டன் தேசத்துல புடிச்சு கொண்டு போய் அனுப்ப போனான் ஒருத்தன். இந்த தேசத்துல இருந்து அங்க இருக்கிற அந்த கதவு இருக்கு பாருங்க, அது வெளியே இருந்து போனா திறப்படும், உள்ளுக்கு இருந்து வந்தா திறப்படாது. இந்த மனுஷன் ஏதோ சுத்தி கிட்டி வரைக்கும் அந்த கதவு திறப்பட்டுது. அவன் தெரிந்தோ தெரியாமலோ ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துட்டான். அவனும் இன்னைக்கு அங்க நல்லா தான் இருக்கிறான். வழங்குறதா? இதுக்கு எந்த லோயரும் உதவி செய்யல. ஆனா அவங்க எல்லாம் தேவனை நம்பின மனுஷர்கள் என்பது எனக்கு தெரியும், அவ்வளவுதான். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் மறைச்சு போயிட்டே பிரயோசனம் இல்லை. அவர் வந்துதான் என்ன செய்கிறது, என்ன செய்கிறது? தொக்கால் மறித்த பொழுது அங்கிருந்து ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஊழியக்கார் பக்கத்து கிராமத்துல இருக்காங்க, கூட்டிட்டு அவங்களுக்கு சொல்லி தாமதிக்காம வர சொல்லி, அங்கங்க நிக்கிற விளையாட்டு வேணா ஒழுங்கா இங்க ஆளை கூட்டிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? இந்த மனுஷி எங்களுக்கு வேணும், இந்த மனுஷி எங்களுக்கு எழுப்பி தரும். அதனால ஊழியக்காரனுக்கு சொல்லி அங்க இங்க நான் நிக்க வேணாம்னு சொல்லி சீக்கிரமாக இங்க வா. ஏன் தெரியுமா? ஒரு ஆள் எழுப்ப வேண்டும் ஐயா, ஒரு ஆள் எழுப்ப வேண்டும். அந்த ஏழை விதவைகளுக்கு இருக்கிற விசுவாசமாவது நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா? அநேகருக்கு எல்லாம் இருந்தாலும் தவறு, அல்லாவிட்டால் ஆபத்து. குறைவு இருக்கிறவர்கள் கூட தெய்வத்தை தேடுவார்கள். ஆண்டவரே சொல்ற, கூட மன்னிக்கப்பட்டவன் என்ன கூட தேடுவான். குறைவு இருக்கிறது நல்லது, குறைவுகள் இல்லாவிட்டால் கொரலா கூத்துக்கள் கூட. அதனால குறைவுகள் நமக்கு இருப்பது நல்லது, அது தேவனோடு நம்மளை சேர்ப்பதற்கு ஒரு வழி. குறைவுகள் இருக்கிறவன் தெய்வத்தை தேடுவான், தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பார். எல்லாவற்றையும் கொடுத்து பாருங்க, எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது சொல்லி ஒரே கூத்து பாருங்க. எல்லாம் இருந்த ஐஸ்வர்யவான் தான் கடைசியிலே நரகத்தில் இருந்து கொஞ்சம் தொட்டி இதுல வையா, கொஞ்சம் தொட்டி இதுல வை, அது எனக்கு போதும் என்று சொல்லி கதறினான். ஆகவே தேவனை நம்புவதற்கு எல்லைகள் வைக்காதீங்க. இவனும் ஒரு தேவ ஊழியக்காரன் என்பதை மறந்துடாதீங்க. இவனும் தேவனுக்குள்ளே நடக்கிற ஒரு மனுஷன் என்பதை மறந்துடாதீங்க. இது அவன் தெரிந்து செய்தான் என்று சொல்லி நான் சொல்ல வரல. நாமளும் எப்படி அநேக தடவைகள் இவ்வளவுதான், இவ்வளவுதான் டாக்டர் சொல்லிட்டார், இவ்வளவுதான் அவங்க சொல்லிட்டாங்க, இவ்வளவுதான் இப்படி நாம் வாழுகிறோம் என்பதை யாரும் மறுக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. மார்க்கு 5:25 வாசிங்க. இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் பரவாயில்லை, வாசிங்க.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களே ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி என கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால்.
இந்த பாருங்க, இந்த பாருங்க, முதல் 25 திருப்பி வாசிங்கது.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு,
இயேசுவுக்கு பாருங்க, முதல்ல நடந்த சம்பவங்கள் தான் அருமையானவைகள். நான் சொன்னேன், குறைவுகள் இருக்கிறது நல்லது என்று சொல்லி. இந்த மனுஷன் நல்ல பணம் இருந்திருக்கு பாருங்க, முதல்ல பணத்தால் எல்லாம் ட்ரை பண்றாங்க. நாமளும் அப்படித்தான், பணம் இருக்கிறது பாருங்க, முதல்ல பணத்தால் முயற்சி எடுப்போம், அதுக்கு பிறகு படிப்பால் முயற்சி எடுப்போம், அதுக்கு பிறகு என்னத்தாலேயோ முயற்சி எடுப்போம் இல்லையா? இந்த மனுஷன் என்ன செய்தா தெரியுமா? முதல்ல கொண்டு பணத்தை கொட்டு 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 கொட்டுன்னு சொல்லி மகா வைத்தியரை சபையில வச்சுக்கொண்டு உள்ளதெல்லாத்தையும் கவுட்டு கொட்டி கொட்டு கொட்டு கொட்டி அது தீர்ந்துட்டு பாருங்க. அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் என்ன செய்தாங்க? முடியாதப்பா, இது முடியாத காரியம், இது இயலாது, அதனால துன்பம் தான் வந்தது பாருங்க. அநேகருக்கு இந்த பல்ல காட்டினா அந்த பல்ல புடிங்கி விட்டுறான் இந்த காலத்துல. இந்த மனுஷன் என்ன செய்தா, உள்ள டாக்டர் எல்லாம் போயிட்டு வந்துட்டான். கடைசியில முடிஞ்சது என்ன தெரியுமா? இந்த வசனத்தை வாசிங்க.
அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு,
மிகவும் வருத்தப்பட்டு. அநேகர் வைத்தியர்கிட்ட ஏன் போவாங்க தெரியுமா? சுகம் பெறுவதற்கு. இந்த மனுஷி போய் என்ன பெற்றுக் கொண்டு தெரியுமா? வருத்தப்பட்டு வந்துச்சு. பாவம் இல்லையா? இன்னைக்கு அநேகர் நாம் இப்படித்தான் செல்லுகிறோம் இல்லையா? போக வேண்டிய வைத்திரத்திலே போவதில்லை. அது இரவோட இரவா லேசாக சுகப்படுத்தி விட்டுருவாரு. அங்க போறதுக்கு விருப்பம் இல்ல. முதல்ல பணத்தை கொட்டுவோம் இல்லையா? எங்கிட்ட இருக்கு பாருங்க பணம், அதனால எல்லாம் செய்வோம். பணத்தை கொட்டுவோம், எல்லாம் கொட்டியாச்சு இல்லையா? டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, இது சரி வராது பாருங்க, இது பரம்பரையா வர்றதுண்டு, இது உண்ட முன்னோருக்கு முன்னோர் செய்த சாபம் பாவம் அது இதுன்னு சொல்லி அவன் சொல்லிடுவான். அவனுக்கே சாபத்தையும் பாவத்தையும் குறித்து அறிவு இருக்குது. விசுவாசிக்கு தான் இந்த காலத்துல இல்ல. அவன் கேப்பான், உனக்கு இருக்குதா, உன் அப்பாக்கு இருக்குதா, உன் அப்பாக்கு இருக்குதா? உடனே அவனே கேள்வி கேட்டுறான் இல்லையா? கேட்டுட்டு சொல்றான், இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு அந்த மனுஷி கொட்டிட்டு கடைசியா எங்க கைவிட்டுட்டு பாருங்க, எல்லாம் கைவிட்டுட்டு பாருங்க, எல்லாம் கைவிட்டு பாருங்க, உறவு நண்பர் அது இது பணம் டாக்டர் எல்லாம் கைவிட்டு பாருங்க. இப்ப வந்து என்ன தெரியுமா சொல்றாரு, ஏசிட்ட போனா சுகமடைவேண்ணா, சுகமடைவேன், சுகமடைவேன், எனக்கு நல்ல நம்பிக்கை, போய் தொட்டேண்டு வைங்க, நான் சுகமடைவேன், நான் என்ன செய்வேன், சுகமடைவேன். இதுவரைக்கும் நான் போனது முடிந்தது. இப்ப போற விடத்தில் இருக்கு பாருங்க, அங்க போனேன் சொல்லிச்சுன்னா அந்த தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இயேசுவை குறித்து,
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி
சொல்லி
என கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால்.
வஸ்திரத்தை எனக்கு இந்த இந்த பிரசங்கம் இந்த ரீதியில பிரசங்கிக்கப்படுது ஓகே, ஆனா எனக்கு என்ன தெரியுமா, ஒவ்வொரு ஆராதனையிலையும் எப்படியாவது அந்த வஸ்திரத்தை தொட்டுறோம் பாருங்க, எனக்கு இதுதான் விருப்பம் பாருங்க. பழைய பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா வஸ்திரத்தின் தொங்கல் நாள் ஆலயத்தை மூடி இருந்தாரா? எனக்கு இந்த மனுஷன் செய்த வேலையை பார்த்தா பிறகு ஆராதனையில் எப்படியாவது அந்த வஸ்திரத்தை தொட்டுடும், அதை தொட்டுடணும் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற வருத்தங்கள் சுகமடைய, மாம்ச ரீதியில இருக்கிற வருத்தங்கள் சுகமடைய எப்படியாவது நான் அவருடைய வஸ்திரத்தை தொடணும். ஆராதனையில அவர் வருகிற பொழுது எனக்கு என்னுடைய கற்பனை கதைகள் ஆயிரம் பாருங்க. ஆண்டவர் இப்படி வருவார் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக, எனக்கு ஆராதனையில இப்படித்தான் இருக்குமா, ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துல அவர் வந்து 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 போவார். அநேகருக்கு வந்து போறதே தெரியறது இல்ல. எனக்கு நிக்கிற எனக்கு வர்றார் வர்றார், நான் சில வேலைகள்ல சரியா பயந்துடும் பாருங்க, வர்றார் எனக்கு கிட்ட, வர்றார் எனக்கு கிட்ட வருகிறார் அப்படி நான் நினைத்துக் கொள்ளுகிறேன். இந்த மனுஷி எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டு இருக்கேக்குள்ள யாரும் மடங்க மாட்டாங்க பாருங்க. ஒரு வருஷம்னா ரெண்டு கால் இருக்கிற பொழுது ஒரு காலோட வந்து இயேசுவே இயேசுவேன்னு கத்துறதா இந்த காலத்துல வேலையா போயிட்டு பாருங்க. ரெண்டு கால் இருக்கிற பொழுது வராது. இன்னும் ஒரு வருஷம்னா வலையில போடுகிற மீன் வலைய போட்டா வராது பாருங்க, அது வெட்டி கொண்டு உள்ளுக்குள்ளால போயிடும் பாருங்க, தூண்டுல போட்டா வாயை கிழிச்சு கொண்டு வந்து நிக்கும் பாருங்க இல்லையா? ஐயா வாங்கப்பா வாங்க 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 சேச்சிக்கு வாங்க ஆண்டவருங்க, நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். டாக்டர் ஒரு மாசம் தான் டைம் கொடுத்திருக்காரு பிரதர், இயேசுதான் தெய்வம், அவரை விட்டா ஒன்றுமே கிடையாது. எங்களுக்குன்னு தெரியும் தானே இப்படி சொல்றதுக்கு, ஏண்டா ஒரு மாசத்துக்கு பிறகு உனக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது, இதுதான் வழி, இதை விட்டா ஏண்டா இதுவரைக்கும் நீ நம்பினே அது பிரயோசனம் அடையலையே, அதனால இதுதான் கடைசி, இதுக்கு வழி நீ 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 நம்பினாலும் சரி நம்மாட்டிலும் சரி என்ன நம்பித்தான் ஆகணும். ஏன் தெரியுமா, இது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, நிர்பந்தமான சூழ்நிலையில மனுஷன் ஏதாவது நம்பித்தான் ஆக வேண்டும். ரெண்டு வழி இருக்கிற பொழுது மனுஷன் தெரிந்து கொள்ளலாம், ஒரே வழி இருந்தா அங்க என்ன தெரிஞ்சு கொள்றது? அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க சட்டம் போட்டு கதைக்கலாம் பாருங்க, இங்க பாக் இல்லிய இல்லையோ ஒரு மாசம் தான் உனக்கு டைம், உனக்கு சுகம் வேணுமா உனக்கு வாழ்வு வேணுமா வா, இல்லையோ ஒரு மாசம் தான் உனக்கு டைம், அவ்வளவுதான், கீழ்படிஞ்சா வாழ்வு, இல்லையோ டாக்டர் சொன்ன மாதிரி போக வேண்டியதா? இந்த விஷயம் எல்லாவற்றையும் கொட்டு கொட்டு கொட்டி சிலவழி சிலவழி சிலவழிச்சு துக்கம் அடைந்து துன்பம் அடைந்து இயேசுவை நான் ஒருக்க தொட்டுட்டேன்னு சொல்லி வையுங்க, நான் சுகமடைவேன், நான் சுகமடைவேன் ஐயா. பணம் போயிட்டு பாருங்க, மருத்துவர் கையை விட்டார் பாருங்க, நண்பர்கள் கையை விட்டுறாங்க பாருங்க, உறவினர்கள் கையை விட்டுறாரு பாருங்க, உலகம் கையை விட்டது பாருங்க, இப்ப ஒரே ஒரு இடத்துல வந்தா மாத்திரம்தான் உனக்கு வாழ்வு, ஒரே ஒரு இடம், அந்த இயேசுவை நான் பிடிக்கணும், இயேசுவை நான் பிடிக்கணும். ஐயா ஐயா எல்லை அற்ற ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் வாழுங்க, எல்லை அற்ற விசுவாசம் உள்ளவர்களாய் வாழுங்க. யோவான் 11 அதிகாரம் 20 26 வசனங்கள். யோவான் 11:20-26 வரைக்கும்.
இயேசு வருகிறார் என்று மாத்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மாத்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்.
இது அடுத்த விசுவாசம் பாருங்க. இயேசுவே, நீர் இங்கே இருந்தா மறுத்திருக்க மாட்டான், நீர் இங்கே இல்ல அதனால செத்து போயிட்டான். நம்ம விசுவாசம் இப்படித்தான் இல்லை, நீர் இருந்தா தானே ஐயா, நீர் இல்ல அதனால சகோதரர் என்ன செய்துட்டா செத்து போயிட்டான். ஒன்று என்ன செய்யுது, வீட்டிலே இருந்துட்டு பாருங்க. விசுவாசம் கீழே இல்லையா? தொடர்ந்து வாசிங்க.
ஏது வருகிறார் என்று மாத்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மாத்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார்.
இவ்வளவு நாளும் இயேசுவோடு இருந்து என்னத்தை அறிந்து கொண்டார்கள்? சரி, நீங்க இதுவரைக்கும் என்னத்தை அறிந்திருக்கிறீர்கள்? இயேசுவோடு இருந்து அற்புதங்களை கண்டு அடையாளங்களை கண்டு வாழ்ந்து வந்த அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்றா? நீர் இங்க இருந்திருந்தே ஆனால் மரிச்சிருக்க மாட்டான். நானும் நீயும் இதுவரைக்கும் என்னத்தை அறிந்திருக்கிறோம், என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? அல்லாவிட்டால் அவளை போல இன்றைக்கு சொல்றமா, இயேசுவே, நீர் வந்தீரானால். ஆனால் ஜெபம் பண்ணுகிற பொழுது சொல்ற, நீர் தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அம்மா செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டு ஆண்டவரே. புலம்பி 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 போடுவோம் பாருங்க. 40-44 வரை வாசிங்க.
இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள்.
பாருங்க, ஆண்டவர் ஏன் இதுல வந்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன் சொல்றாரு இங்க வந்து? ரெண்டு பேரும் விசுவாசிகள். ஆனா சொல்ற, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன் சொல்றாரு ஆண்டவர்? அப்படியானால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லி அர்த்தம். யாரு? தேவனை நம்புகிறவர்கள். யாரு? சகோதரிகள். என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நீர் இங்க இல்ல அதனால லாசர் மரிச்சிட்டான், இனி எதுவும் செய்ய முடியாது. தொடர்ந்து வாசிங்க. பின்னிக்கு அதுல வருது சில காரணம் வாசிங்க.
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கண்ணை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை எதிரெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
அதுல வந்து 11:20-26 வரையும் வாசிங்க.
இயேசு வருகிறார் என்று மாத்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மாத்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்கிறார். அதற்கு மாத்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுத்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன்.
இயேசு சொல்றார் என்ன தெரியுமா? இதில் நல்லொரு காரியம் பாருங்க. உயிர்த்தெழுதல் குறித்து அருமையான ஒரு காரியம் பாருங்க. இயேசு சொல்றார், இது பாரு, நான் வேண்டிக் கொள்றேன், உன் சகோதரன் உயிர்த்தெழுவாப்பா. அவன் என்ன தெரியுமா சொல்றா? கடைசி நாள்ல உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று சொல்லி எனக்கும் தெரியும் ஐயா, ஆனா இப்ப என் சகோதரன் எழும்பனுமே. யாரு? விசுவாசி. இப்படித்தான் நம்ம விசுவாசம் இருக்கிறது பாருங்க. அங்க பாருயா, உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று சொல்லி எனக்கும் தெரியும். எப்ப? கடைசி நாள்ல. ஆனா இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய பணங்கள்ல உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது என்பதை மறவாதே. உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு எத்தனை நாட்கள் என்பது இன்றைக்கு கேள்விக்குரியது என்பதை மறக்காதையா. உன் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு ஒரு காலம் வரும், தேவன் வருகிற பொழுது எல்லாம் எடுத்து எழும்ப வேண்டியது அவசியம்தான், முக்கியம்தான், தேவையானதுதான். ஆனால் அவள் என்ன தெரியுமா சொல்றான்? இன்றைக்கு உயிர்த்தெழுதல் நடக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க.
இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிற நபனும் என்றென்றும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார்.
ஓகே, இப்ப நீங்க 40 தொடர்ந்து வாசிங்க.
இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் அவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார்.
இங்க பாருங்க, இதுல ஒரு வசனம் ஒன்று வருது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உயிர்த்தெழுந்து பேசு. அவன் சொல்றாங்க என்ன தெரியுமா, ஆண்டவரே மரிச்சு 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே. அவனுடைய விசுவாசமே கிடையாது பாருங்க. அவனுக்கு எந்த விசுவாசமே இங்க கிரியை செய்யல பாருங்க. அங்க எதுக்குமே இல்ல பாருங்க. அவன் என்ன தெரியுமா, ஆண்டவர் ஒவ்வொன்று சொல்ல அவங்க என்ன ஒன்று சொல்றாங்க. ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு படி எடுத்து வைக்க அவங்க சொல்றாங்க, இது சரி வராது, இன்றைக்கு உயிர்ப்பிக்க முடியாது, நீர் இங்க இல்ல பாரும், நீர் வரைக்க தான் உயிர்த்தெழுந்து நடக்கும் பாரும், இனி அடுத்தது அதோட எல்லா செஞ்சாங்க. ஆனா 4 நாள் ஆயிட்டு என்னதான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. 4 நாள் ஆயிட்டுது. உன் வாழ்க்கையிலே சில காரியங்கள் இப்படி அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கலாம். இந்த பாருங்க, அங்க இருக்கிறவங்க விசுவாசியை குறிச்சு தான் பேசுறேன். அங்க நடந்ததெல்லாம் விசுவாசிகளுக்கு சுவிசேஷம் சொல்லல பாருங்க, விசுவாசிகளுக்கு தான் நடந்தது. வாழ்க்கையிலே அடக்கம் பண்ணப்பட்ட சில காரியங்கள் இருக்கலாம், ஆனால் நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்க ரெண்டு பேருக்கு விசுவாசமே கிடையாது. ஆண்டவர் நீ விசுவாசித்தா, அங்க விசுவாசம் இல்ல, நீ விசுவாசித்தா உங்க உள்ளான மனிதன் இன்றைக்கு உயிர்த்தெழுவான். நீ விசுவாசித்தா உன் வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிற அநேக காரியங்கள் மூடப்படலாம். நீ விசுவாசித்தால் தேவன் அவைகளை உயிர்த்தெழச் செய்வார் என்பதை மறக்காத. அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில பாருங்க, லாசருட வாழ்க்கையில அவன் உயிர்த்தெழுந்தா இவங்கட வாழ்க்கையிலையும் அநேக உயிர்த்தெழுதல்கள் நடைபெற வேண்டியது முக்கியமாக இருந்தது என்பதை மறந்து விடாது. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீ கடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனா நீ தனிப்பட்ட விதத்துல தேவனை விசுவாசித்தால் காரியம் சந்திக்கப்படுகிறது சந்திக்கப்படாதது இன்னும் ஒன்று. ஆனால் உன் நிலைமை எப்படி இருக்கிறது, என் நிலைமை எப்படி இருக்கிறது, நான் விசுவாசி, நான் ஜெபாலயத்தின் தலைவன், நான் தேவனோடு பேசுகிறேன், ஆனால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது. ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே, ஆண்டவரே பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு ஆண்டவரே, ஆண்டவரே இனி முடியாத ஆண்டவரே, ஆண்டவரே இது சரிவராத ஆண்டவரே, ஆண்டவரே இது இயலாத ஆண்டவரே என்று சொல்லுகிறோமா? இல்லாட்டா தேவன் திரும்ப திரும்ப பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டுதே, என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? லூக்கா 5வது அதிகாரம் 1-8 வாசிங்க. பின்பு
அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டுறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை வேண்டிக் கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரியாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள்.
சீமோன் பாருங்க, அவர் ராம் முழுவதும் என்ன செய்கிறான், வேலை செய்கிறான், அவர் மீனவர், ஆனவன் வேலையில நல்ல ஒரு ஆள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையிலே அருமையானவர்கள். அவன் இரா முழுவதும் தன்னுடைய எல்லா அனுபவத்தையும் போட்டு பார்த்து ஒரு மீனும் அப்படியெல்லாம் வந்திருந்துட்டான், அங்க இருந்துட்டான் பாரு. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னார், இப்ப நீ போடு வலி, இப்ப நீ போடு. இவனுடைய நம்பிக்கை எல்லாம் முடிந்தது. யாருடைய? பேதுருடைய. சீமோன் பேதுருடைய நம்பிக்கை எல்லாம் அந்த இரவு முழுத்திலும் செய்து முடிஞ்சது. ஆனா இப்ப இயேசு சொல்றாரு, நீ போடு வலிய, நீ இப்ப போடு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அல்லாவிட்டால் அதை நம்பி செய்த பொழுது வலை அறத்தக்கனையாக நீங்களை பிடித்தார்கள் சொல்லி நான் பார்த்தேன். இன்றைக்கு உன்னுடைய முயற்சியில நீ ஒன்றையும் காணாதிருக்கலாம் பாரு. இன்றைக்கு உன்னுடைய முயற்சி இதோட முடிஞ்சது. உன்னுடைய முயற்சி வந்து எங்க முள் சீரோக்கு வந்திருக்குது. அது வேலையாக இருக்கலாம், அது மற்ற குடும்ப காரியங்களாக இருக்கலாம். நீ செய்த ஒவ்வொரு நாளும் செய்த இனி வேணா, இனி காணும், இவ்வளவுதான் என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொல்றா, நீ திரும்ப போடு, நீ திரும்ப போடு. அநேகர் வேலைகளை தேடி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பல காரியங்களை சிக்கி வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா, இவ்வளவுதான், இனி காணும், இனி முடிந்தது, இனி வேணாம் என்று சொல்லி நாம் நினைச்சுக்கிடணும். அதே நபரை பார்த்து ஏசி என்ன சொல்றாரு தெரியுமா, திரும்ப போடப்பா, திரும்ப போடு. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா அவன் அனுபவசாலியாக இருந்தாலும் கூட இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவன் மேலாக நம்பினான். அவனுடைய அனுபவத்தையும் அவன் செய்த வேலையையும் அந்த வார்த்தையை விட கீழே வைத்திருந்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அனுபவம் பெற்றவனாக இருந்தாலும் என்ன தெரியுமா சொன்னான், ஆண்டவரே நீர் சொல்லுகிற படியினால் இதை நான் செய்கிறேன், நீர் சொல்லுகிற படியினால் இந்த வேலையை நான் விசாரிக்கிறேன், நீர் சொல்லுகிற படியினால் இந்த காரியத்திலே நான் தொடருகிறேன் ஆண்டவரே. ஆனா என்னுடைய காரியம், நான் சிந்தித்தது, நான் யோசித்தது எல்லாம் முடிவடைந்தது, என்னால் முடியாது. அனுபவம் எனக்கு இருக்கிறது தான், அனுபவம் எனக்கு இருக்கிறது தான் இல்லையா, குடும்ப அனுபவம் இருக்கிறது எனக்கு, உறவுகள் அனுபவம் இருக்கிறது எனக்கு, வேலை அனுபவங்கள் இருக்கிறது எனக்கு, எல்லா விதத்திலும் பல அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். ஆனாலும் நீ சொல்லுகிற படியினால் நான் இதை திரும்ப செய்கிறேன். அவருடைய நம்பிக்கை முடிந்தது. இரவரவாக நான் செய்த ஆண்டவரே, விடிய காலை வரைக்கும் நான் செய்த ஆண்டவரே இந்த வேலை என்னுடைய, நான் அனுபவத்துல என்னுடைய நம்பிக்கை இன்றைக்கு நீ நினைக்க கிடையாது. ஆனா ஏசு சொன்னாரு, உன் நம்பிக்கை உன்னோட இருக்கட்டும், இப்ப நான் சொல்றேன், போடப்பா வலைய, போடு வலைய, போடு வலைய. ஆண்டவரே 10 தடவை ஒருத்தனைக்கு நான் சுவிசேஷம் சொல்லிட்டேன், 15 தடவை அவன் வீட்டை நான் போயிட்டேன், 30 தடவை அவனுக்கு நான் உதவி செய்துட்டேன். முடியாத ஆண்டவர், என்னுடைய விசுவாசத்துல இந்த மனிதனுக்கு இந்த காலகட்டத்தில் ரட்சிப்பு கிடையாது, என்னுடைய நம்பிக்கை இவ்வளவுதான், என்னால முடிந்ததெல்லாம் நான் செய்துட்டேன். ஒரு சுவிசேஷம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அதெல்லாம் பெரிய சுவிசேஷங்கள் பின்னுக்கு இப்ப விடுங்க. அவன் என்ன, ஒரு மனுஷன் சுவிசேஷம் சொல்ல போறான், தன்னால முடிந்ததெல்லாம் சொல்லிவிட்டு வந்து என்ன தெரியும், ஆண்டவரே இது சரிபடாத காரியம், இது சரிபடாத காரியம். ஏன் தெரியுமா, என்னுடைய அனுபவத்துல இருந்ததெல்லாம் நான் செய்துட்டேன், இந்த மனுஷன் ரட்சிக்கப்படுற மாதிரி இல்ல, இந்த மனுஷன் உண்மை அறிந்து கொள்றது மாதிரி இல்ல, முடியாத ஆண்டவர. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, திரும்ப போப்பா, திரும்ப போ, உன் விசுவாசம் உன்னோட இருக்கு, இப்ப நான் சொல்றேன், திரும்ப போ, திரும்ப போ, திரும்ப போ. எங்க ஆண்டவரே போறது, அங்கதான் போ. இந்த முறை நீ போடுற வலையில அந்த மீன் ஆப்பிடலன்னு சொல்லி சொன்னா, நான் அதுக்கென்று சொல்லி ஒரு தூண்டில் வச்சிருக்கிறேன், அது அதுல ஆப்பிடும். ஆனா நீ இப்ப செய், நீ இப்ப செய், நீ இப்ப செய். ஆனா நாம் எதை தெரியுமா நம்புகிறோம், வலையை நம்புகிறோம், தண்ணீரையும் நம்புகிறோம், ஆனா கப்பலை கூட நம்புகிறோம், இயேசுவை நம்புறதில்லை. இயேசுவை நம்புகிறதை விட இந்த காலத்துக்குள்ளே, இந்த காலத்திலே நவிகத்தியோட நம்புகிறது நாம கூட தெரியுமா? இயேசுவை நம்புறதில்லை, அவ்வளவுக்கு இயேசுவை நம்புறதில்லை. தண்ணி இருக்குல்ல, மீன் இருக்குன்னு நம்புறோம், போடுகிற வலையில மன சிக்கும் நம்புறோம், கப்பல் கொண்டு போய் அந்த இடத்துக்கு விடுமென்று நம்புறோம், ஆனா இயேசுவை நம்புறதில்லை. ஆண்டவரே, நான் இரவரவாய் செய்த ஆண்டவரே, ஒரு மீன் சாப்பிடல, அதனால என்ன விட்டுருங்க. ஆண்டவர் சொன்னாரு, திரும்ப நீ கண்ணி அங்க கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் அங்க போடு, மீனுக்கு வருதா இல்லையா அதுக்கு பிறகு பார்ப்போம். பேதர் சொன்ன, இங்க பாருங்க ஆண்டவரே, சரி சரி ஆண்டவரே, நான் அனுபவசாலிதான், இதுவரைக்கும் நம்பினேன், ஒரு மீன் கிடைக்கல, என் விசுவாசம் அவ்வளவுதான், ஆனா நீ சொல்றபடி நான் திரும்ப போடுறேன் ஆண்டவரே, திரும்ப போடுற ஆண்டவரே, திரும்ப போடுற ஆண்டவரே, திரும்ப போடுற ஆண்டவரே. நீங்க எத்தனை பேர் ஒரு ஆத்மக்காக வந்து நற்செய்திக்காக வந்து பாடுபட்டீங்களோ எனக்கு தெரியாது. பாடுபடாதவங்க பாடுபடுங்க, பாடுபடுறவங்க திருந்த அல்ல விட்டா தொடர்ந்து செய்யுங்க. விளங்குதா? அனுபவசாலி எல்லாப்பட்ட சுவிசேஷம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நின்றாதீங்க. விளங்குறதா? ஒருத்தன் ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் முழுத்திலும் சுவிசேஷம் சொல்லி அந்த மனுஷன் செத்தா பிறகுதான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். எனக்கு அவருடைய பேர் தெரியாது, நான் கதையில் கேள்வி. ஆகையினால நீ செத்தாப்புற வந்தாலும் ஒருத்தன் வந்து இந்த மனுஷன் எனக்கு நன்மையை செய்து ஆண்டவரை குறித்து சொன்னா இயேசு ஏற்றுக்கொள்றேப்பா என்று சொல்லத்துக்கு, இல்லையோ செத்த வீட்டுல வந்து உன்னை திட்டிட்டு தான் போவான். எனக்கு தொட்காலுடைய சம்பவம் நல்லா பிடிக்கும் பாருங்க, எனக்கு நல்லா பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவள் இந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுமா, சாகிறதுக்கு முதல்லயே நம்மளை நல்லவர்களாக பேசணும்னு சொல்லி நினைக்கிற கூட்டம். ஆனா தொட்டால் இருக்கிற காலத்துல அவட மூச்சு கூட தெரியாம இருந்தது, செத்ததின் பின்பாடு ஒரு கூட்டம் வந்து நின்றுச்சு பாருங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. நாம எதை நம்புறோம்? செய்கிற வேலையை நம்புறோம், பணத்தை நம்புறோம், ஆனா கிறிஸ்துவ அதற்கு அந்தால் பணம் முடிஞ்சதுன்னு சொல்லிச்சுன்னா நாம் அவரை நம்புவோம். மீன் இல்லை என்று எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க, அதனால அவரை நான் நம்புறோம். அவள் விசுவாசத்தை ஆராய்ந்து பாருங்க. இங்க பாருங்க, இங்க பேசினது எல்லாம் புது ஆத்மாக்களுக்கு பேசல, இதுல பார்த்த சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் மலப்பிரசங்கம் வச்சு சுவிசேஷம் சொல்ல வச்சு அற்புத கூட்டம் வச்சு செய்யல, இதெல்லாம் தனித்தனியா ஒன்று ரெண்டுக்கு என்று சொல்லி செய்து சேர்த்துருக்காரு. அதனால நான் சொல்றேன், நீ இன்னைக்கு தேவன் எவ்வளவுக்கு நம்புறாய் அதன் அடிப்படையிலே தான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை மறந்துறாத. மத்தேயு 8வது அதிகாரம் 5-13 வரை வாசிங்க. மத்தேயு 8:5-13 வரை.
இயேசு கர்ப்பநகூமில் பிரவேசித்த போது 120 ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொத்தமாக்குவேன் என்றான்.
பாருங்க, இங்க 120 இயேசு இடத்துல வந்து என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான், திமிர்வாதத்தினால கஷ்டப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி இயேசு இடத்துல வந்தான். நல்ல காரியம். ஆனா அவன் பின்னு கூட்டு உதாரணங்கள் வந்து ஆச்சரியமானது. என்ன தெரியுமா, நான் ஒரு வேலைக்காரன வாண்டா வாரான், நான் ஒரு வேலைக்காரன போண்டா அவன் போறான், ஆனா இந்த திமிர்வாதம் இருக்கு பாருங்க, அது போண்டா போகுதும் இல்ல வாழண்டா வருதும் இல்ல. அத நான் கண்டுபிடிச்சேன், அது உம்மிடத்துல வந்தால்தான், அல்லாவிட்டா நீர் வந்தால்தான் அது போகும். ஆண்டவரு, அதனால நான் உம்மிடத்துல வந்திருக்கேன். ஆண்டவர் சொன்னாரு, சரி ஓகே, நான் வாரேன், சவுண்ட் வீட்டை வர்றேன், ஜம் பண்றேன். ஆண்டவர் இதுவரைக்கும் 10 பேர் வந்துட்டான், 15 பேர் போயிட்டான், அங்க ஒரு மாற்றமே இல்ல. ஆனா ஒரு காரியம், நீர் இங்க இருந்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்லும், நீர் வர வேண்டாம். ஆண்டவர், வந்தவர்களால நன்மை எனக்கு வரல, நீர் இங்க இருந்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு,
என் வேலைக்காரன் சொஸ்தமானான். நல்ல எஜமான் பாருங்க, நல்ல எஜமான். தன் வேலைக்காரனுக்காக வேண்டி இயேசுவை தேடி போயிருக்கான். நல்ல எஜமான். ஆண்டவர் இந்த விசுவாசத்தை பார்த்து விடுச்சு. நான் இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணலையா? ஆண்டவர் இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள ஒருத்தரை பார்த்து இப்படி சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணலப்பா, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணல. பிள்ளைகளுக்கு அப்ப அந்த மனுஷனுக்கு தெரியும், நம்மளால முடியாது இந்த காரியம். நான் அதிகாரி தான், என்னிடத்துல பணம் இருக்கிறது, என்னிடத்துல பட்டம் இருக்கிறது, நான் அதிகாரி, ஒரு வேலைக்காரன் வாண்டா வருகிறான், சொன்ன வேலை செய்கிறான். ஆனா இந்த திமிர்வாதத்தை எடுப்பதற்கு என்னால முடியாது, என்னால முடியாது. இது இயேசுவால மாத்திரம்தான் முடியும். நல்ல வருத்தம் பாருங்க, திமிர்வாதம். நல்ல படத்தம் பாருங்க, அது பேரே நல்லா இருக்கு பாருங்க, திமிர்வாதம். அவன் தன்னுடைய எல்லையை கண்டுகொண்டான் பாருங்க. நான் அதிகாரியாக இருந்தும் கூட இது என்னால் செய்ய முடியாது, அவரை நான் நம்புகிறேன், அவர் மாத்திரம்தான் இதை செய்யணும், அவர் தான் இதை எடுத்துவிட முடியும், அவர் தான் இதை சொத்தம் பட முடியும். இடத்துல பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, வேலைக்காரர்கள் இருக்காது, சொத்து இருக்கிறது, என்றாலும் அவர்தான் இதை செய்ய முடியும், அவர்தான் என்னை தொட முடியும், அவர்தான் என் வேலைக்காரனை சொத்தம் அடைய முடியும். நானும் நீங்களும் என்ன செய்வோம் தெரியுமா? முதல்ல அந்த பணத்தை கவுட்டு கொட்டுவோம், ஊரெல்லாம் ஆசுத்துவோம், இல்லாத பொல்லாத மரத்துல இருந்தெல்லாம் மருந்து செய்வோம், கொண்டு வந்து போட்டு ஒன்றுமே முடியல. அதனால நாங்க இயேசுவை தேடுவோம். தெரிந்தோ தெரியாமலோ, இதான் என்னுடைய உள்ளத்துல பட்ட ஒரு காரியம் இந்த செய்தி. தெரிந்தோ தெரியாமலோ நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? முதல்ல எங்கட முயற்சிகள் மறமதா எல்லாம், அதுக்கு பிறகு ஒரு வயிற்று தான், இவ்வளவுதான் உலக்கி, இதோட சரி, அதை நம்பிடுறோம். ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவரை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை அந்த நேரத்திலையும் அந்த காலத்திலையும் நாம் மறந்து விடுகிறோம் என்பது உண்மைக்கு மேலான உண்மை என்பதை நாம் மறந்து விட முடியும். அநேருக்கு சேர்த்துக்கு வந்தா தான் தெரியும், நாங்க ஒரு ஆண்டவரை வச்சு ஆராதிக்கிறோம் சொல்லி. சேர்த்துக்கு வந்தா தான் தெரியும் பாருங்க, ஏசி இருக்கிறார், ஆராதனை என்று செய்கிறோம், காணிக்கை கொடுக்கணும், அடுத்த ஞாயிற்றுக்களையும் ஆராதனை இருக்குன்னு சொல்லி. அடுத்த ஆறு நாள் ஒன்றுமே தெரியாது. ரூத்து கடிவதி சொன்னா, என் அதிகாரத்துல வேலை இல்லப்பா, என் அதிகாரத்துல வேலை இல்லை. கடைசியாக மார்க்கு 10:46 வாசிங்க.
பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீடர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கொட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேனாய் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான்.
இந்த பாருங்க, இதுல ஒரு காரியம் பாருங்க. இந்த இந்த மனுஷன் குருடனாக இருந்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். குருடன், இந்த மனுஷன் யாரு? குருடன். குருடன், இந்த மனுஷன் எப்படியும் நாலு டாக்டர் பார்த்திருப்பான், இல்ல விட்டா நாலு பேருக்கு உதவி கேட்டு ஏதாவது அவன் செய்திருப்பான். இப்பொழுது அவன் இருக்கிற இடத்துல இருந்து அவன் கண்டுகொண்டது என்ன தெரியுமா? என்னுடைய நோக்கத்தின்படி அவன் கண்டுகொண்டது, இனி சுகமாக்க ஒருவர் இருப்பாரா இருந்தால் அது இந்த இயேசுதான். இதுவரைக்கும் நான் எல்லா இடத்திலும் போயிட்டேன், எல்லா இடத்திலும் வந்துட்டேன், ஒருவனாலும் எனக்கு உதவி செய்ய முடியல, இது செய்ய முடியுமானா? அது இயேசுதான். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தபடினாலேதான் அவன் இயேசுவை சத்தமாய் கூப்பிட்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சத்தமாய் கூப்பிட்டான். கூப்பிட்ட பொழுது என்ன தெரியும்? அந்த பக்கத்துல இருந்தது இன்றைக்கு இல்ல, அன்றைக்கு இருந்தே ஒரு கூட்டம் பாருங்க. இன்றைக்கு மாத்திரம் இல்ல, அன்றைக்கு அந்த கூட்டம் இருந்தது பாருங்க இல்லையா? சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. சத்தமே போடுறது இல்ல, சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. நான் அந்த குருடனுடைய இடத்துல என்ன வச்சு பார்த்தேன், அவன் என்ன தெரியுமா? இத்தாயா எனக்கு இருக்கிற ஒரே சந்தர்ப்பம், ஏசி இதை விட்டு கலந்து போனால் இனி எனக்கு யார் பார்வை கொடுப்பாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அடுத்த பக்கத்துல பார்த்தேன், என்ன தெரியுமா? என் வாழ்வு எல்லாம் இருட்டாய் தெரிகிறது ஐயா, என் வாழ்வு எல்லாம் இருட்டாய் தெரிகிறது ஐயா, எனக்கு சுகம் கொடுக்க முடியுமானால் அது இயேசு மாத்திரமே. அந்த மனுஷன் கர்த்தராயா, அந்த மனுஷன் கர்த்தராயா, நசரேதாகிய இயேசுவே. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அவன் வெளிச்சத்தை பார்க்க விரும்பினாயா. இன்னைக்கு ஆவிக்குரிய குருடர்களாக இருந்து கொண்டு தட்டம் பொருளுகிறோம் பாருங்க. அந்த மனுஷன் பத்திர அவன் அவன் மாமிசத்திலையும் குருடு பாருங்க, அவன் கதறுகிறான். நாம் பார்க்கணும் ஐயா, நான் பார்க்கணும் ஐயா. உன் ஆவிக்குரிய கண்கள் உனக்கு திறந்திருக்கிறதா? உன் ஆவிக்குரிய கண்கள் உனக்கு திறந்திருக்கிறதா? ஆவிக்குரிய கண்ணா, மாம்ச கண்ணே குருடா இருக்கையா? ஆவிக்குரிய கண்ணா அது என்னது? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை பார்க்கிறது ஆவிக்குரிய கண்ணாகும். ஆவிக்குரியவன் வரப்போகிறவர்களை அல்லாவிட்டால் தூர பார்வையை பார்ப்பது ஆவிக்குரிய கண்ணாகும். வழங்குறதோ அந்த மனுஷன் எனக்கு எனக்கு அந்த மனுஷனுடைய இடத்துல என்னை வச்சு பார்ப்பதற்கு சரியான ஒரு தருணம் பாருங்க. அந்த மனிதனுக்கு தெரியா, இதுவரைக்கும் எத்தனையோ பேரை நான் சந்திச்சிட்டேன், இதுவரைக்கும் நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், ஆனா ஒருவராலும் எனக்கு ஒருவராலும் எனக்கு வாழ்வு கொடுக்க முடியல. ஆனா இந்த இயேசு இந்த இடத்தை விட்டு ஏன் தெரியுமா, இயேசு கடந்து தூர போயிட்டார். இயேசு அங்கால போயிட்டார் பாருங்க. அந்த மனுஷன் நிக்கிறான், சிறங்கு மாண்டவரே. இன்னைக்கு நாலு பேர் சேர்ச்சிக்கு வந்தா மற்றவனுக்கு புரியாது. நாலு பேர் நல்ல மாதிரி வாழ தொடங்கிட்டா மற்றவனுக்கு புரியாது. சரி, வருகிறது தான், அதை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவோம் சொல்லி இல்ல. அவன் கண் பார்வையை தான் விரும்பினா பக்கத்துல நின்று சொல்லி கத்தாதே கத்தாதே கத்தாதே. இத மாதிரிதான் வெளியில இருக்கிறது பாருங்க. ஒருத்தன் சேர்த்துக்கு வர தொடங்கிட்டா, நானு தான் நல்லவனா வாழ தொடங்கிட்டா, வெளியில நிக்கிறது எனக்கு பெரிய திண்டாட்டம் பாருங்க. சரி, அவனுக்கு தான் திண்டாட்டம் சொல்லிட்டு அந்த குருடனை போல உனக்கே திண்டாட்டம். நீ யாவது சிந்திக்க வேணாம். இங்க என்ன சொல்லி கொடுக்கறாங்க, என்ன கலவடா சொல்லி கொடுக்கறாங்க, நல்லாய் வாழத்தானே சொல்லி கொடுக்கறான். உனக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல சந்ததி நல்ல நல்ல எதிர்காலத்துக்கு தானே சொல்லி கொடுக்கறான். இங்க வருகிறது வெளியே போன அதை கொடுக்கிறது நியாயம் கிடைக்கிறது? யாரை நம்புகிறார்? அந்த குருடன் வாழ்க்கையில உன் வாழ்க்கையை வைத்து பார். அந்த குருடன் கதர்ல கதர்ந்ததுக்கு பாருங்க. அவ்வளவு சனத்துக்குள்ளையும் இயேசு கேட்டாரே, அவ்வளவு சனத்துக்குள்ளையும் ஒரு குரல் கேட்குது பாருங்க. இயேசு ஆண்டவர் திரும்பி பாக்குறார், யாருப்பாங்க சத்தம் பாடாத, அங்க போகாத, அங்க போகாத, அங்க போனா நீ பார்வை அடைஞ்சிருவ, அங்க போனா நீ குடிய விட்டுருவ, அங்க போனா நீ சீக்கிரத்தை விட்டுருவ, அங்க போனா நீ கலவெடுக்க விட்டுருவ, போகாத. ஆனா வந்ததுக்கு தான் அறிவு இல்லையா? சேச்சிக்குள்ள வந்ததுக்கு அடியப்பா நல்ல காரியம் தானே, நான் குடிக்காம தான் நல்லதே, இது அந்த அறிவும் இல்ல. அந்த மனுஷன் கத்துறான், எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு இறங்கும், பார்க்க முடியல, நான் வெளிச்சத்தை பார்க்க விரும்புகிறேன், நான் உண்மை பார்க்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய கண்கள் குருடா இருக்கிற நீ தேவனை பார்த்து கேள், என் கண்கள் திறக்கப்படுவதாக, உண்மை நான் பார்க்க விரும்புகிறேன். அந்த மனுஷன் அவன் இவ்வளவு நாள் இருந்த இடம் என்ன தெரியுமா, அவனுடைய விசுவாசத்தின் எல்லை அவ்வளவுதான். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை.
இயேசு நின்று அவனை அழைத்து அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
உடனே
அவன் பார்வையடைந்து வழியிலே
விசுவாசம், உன் விசுவாசம் இவனுக்கு இதுக்கு முதல்ல இந்த விசுவாசம் இருக்கல பாருங்க. எப்ப இயேசுவை கண்டானோ, எப்ப இயேசுவை கண்டானோ, அப்ப வந்த விசுவாசம் இருக்கு. ஏன் தெரியும், அவன் கூப்பிடுக்கிற ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அது பெரிய ஆச்சரியமானது. அதோட அவன் விசுவாசத்தில் ஒரு அடி வந்து வச்சான் பாருங்க. இவ்வளவு நாளும் போத்திருந்த துண்டு மணி எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். அவனுக்கு திரும்ப அந்த இடத்துக்கு வர்ற பிளான் கிடையாது போல, என்னப்போ எனக்கு தெரியாது. இல்லாட்டா அவனோட விசுவாசம் அவ்வளவுக்கு மீறினதாக இருந்ததோ எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், குருடனாக இருந்து அவன் கதறின கதறல் இருக்கு பாருங்க. அப்படி ஒரு கதறல் எந்த மனுஷனுக்கும் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை இன்றைக்கு குருடாய்ப்பு இருக்கலாம். ஆண்டவருக்கு உன் குருடாட்டம் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுவார். இல்லையோ குருடாகவே வாழ்ந்து கொள்ளுங்க.
மனுஷன் கதர்ந்தது போல நீ கதறு. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் அப்பா, ஆவிக்குரிய ரீதியிலே நான் பார்வையடைய வேண்டும், உள்ளான மனுஷனிலே நான் பார்வையடைய வேண்டும், உள்ளான வாழ்க்கையிலே நான் வெளிச்சம் அடைய வேண்டும். இந்த வாழ்க்கை போதுமானவர், துக்கம் நிறைந்த வாழ் இது போதுமானவர் என்று நீங்க சொல்வீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. மறித்து நாலு நாள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை மாற்றுவார் என்பதிலையும் எந்த சந்தேகமே கிடையாது. இதுல பார்த்ததுல கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் விசுவாசிகள், அவங்கதான் திண்டாடினாங்க. விசுவாசமே இல்லாம போன காரியம். ஆனா நாம இதுவரைக்கும் நாம வாழுகிறோம், எங்கிட்ட கேட்ட மனுஷனா என்ன தெரியுமா சொல்லுவோம், நாங்க விசுவாசத்துல தள்ளாடினதே கிடையாது, விசுவாசத்துல நாங்க சோர்ந்து போனதே கிடையாது, விசுவாசத்துல நாங்க அங்க வந்ததே கிடையாது, நாங்க எப்பவும் அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஆனா இயேசுவை கண் முன்பாக பார்த்து மாம்சத்துல பார்த்து அசாதாரணமான அற்புதங்களை கண்ட மனிதர்களுக்கு விசுவாசத்தை தேடித்தான் பிடிக்க வேண்டியதாக இருந்தது. இன்னைக்கு காலம் நான் பேசிக்கல பேசினேன் என்ன தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 சீசன்களை உருவாக்கிய ஆண்டவருடைய 33 வருஷத்திலே ஒரு சீசன பிடிக்கலாம் போயிடு. ஆண்டவர் உருவாக்கின சீசனே இந்த ரீல் விட்டான்னு சொல்லிச்சுன்னா நாம இன்றைக்கு உருவாக்குற சீசர்கள் எந்த ரீல் விடுவார்கள் என்று சொல்லி யோசிச்சேன். அவ்வளவுதான் யோசிச்சேன். ஆண்டவர் 12 சீசன் ஆண்டவர் பொறுத்துக்கிட்ட ஒன்று சரி விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. அதுக்கும் எந்த விசுவாசம் தெரியுமா, உங்க விசுவாசத்தை குறித்து நான் பேசல, எல்லைக்கு அங்கால உங்களுடைய காரியங்கள் போகிறது என்கிற பொழுது நீங்கள் தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். உதாரணம் என்ன சொல்லுகிறேன், ஒரு டாக்டர் உனக்கு சொன்னா இது இவ்வளவுதாயா, இந்த வரத்தை உனக்கு மாறாது என்று சொல்லுகிற பொழுது நீ என்ன செய்யணும் தெரியுமா, இல்லையா அதுக்கு அங்கால ஒருத்தர் இருக்கிறா அவர் சுகப்படுத்தும், அதான் விசுவாசம். நீ வச்சிருக்கிற இப்ப வச்சிருக்கிற விசுவாசத்தை சும்மா விடாதீங்க. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிற விசுவாசம் வந்து இந்த காய்ச்சலுக்கு இந்த தடிமலுக்கு இந்த விசுவாசம் இதெல்லாம் வேணாம் பாருங்க, அந்த விசுவாசத்துக்கு நான் பேசவும் இல்லை. அது ரோட்ல போறவங்கிட்ட போய் பாருங்க கேளுங்க, அவன் சொல்லுவான் இயேசுவும் என்னை சுகமாக்குவார். அந்த விசுவாசம் அவன்கிட்ட இருக்கு பாருங்க, அந்த விசுவாசம் உன்னிட்ட இருந்தா என்ன பிரயோஜனம், வெளியில போங்க. இயேசுவும் என்னை சுகமாக்குவார், நான் இயேசு கிட்ட போனான் நேற்று நான் சேச்சிக்கு போனான் அதால போய்க்கு ஒரு சேச்சி நாங்க போனேன் அவரை என்ன குணமாக்குவார். இது குறித்து நான் பேசல, நாலு நாள் ஆயிட்டையா நாறுதையா, விசுவாசமோ கிடையாதையா, ஆண்டவர் எழுப்புவார் அந்த விசுவாசத்தை நான் கேட்கிறேன், அந்த விசுவாசத்தை கேட்கிறேன். இருக்குதா இருக்குதா, வாழ்க்கை முழுத்திலும் இருட்டாக இருக்கிறது, வாழ்க்கை முழுத்திலும் தண்ணீராக இருக்கிறது, வாழ்க்கை முழுத்திலும் கவலையாக இருக்கிறது, வாழ்க்கையில சமாதானமே கிடையாது, என் ஆண்டவர் என் கண்களை திறக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை கேட்கிறேன், இருக்குதா இருக்குதா இருக்குதா. கணக்கு பேசலாம் பாருங்க, கணக்கு பேசலாம் பாருங்க, கணக்கு பேசலாம் பாருங்க. ஜெப ஆலயத்தின் தலைவனாக இருந்து கூட அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது தெரியுமா, என் மகள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் என் ஆண்டவர் அவளை சிகப்படுத்துவார். அந்த எதிர்பார்ப்புல இருந்தது தெரியுமா, என் மகள் இருக்கும் வரைக்கும் தான் ஆண்டவர் ஜெபாலயத்தின் தலைவன் சொல்ற காரியம் பாருங்க, மகள் மறித்தால் விட்டுவிடு ஐயா திரும்பி, ஆண்டவர் சொல்றாரு விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த விசுவாசம் இருக்கா இருக்கா இல்லன்னு சொல்லிச்சு, என் காய்ச்சல் போகணும் ஆண்டவரே, என் தடிவல் போகணும் ஆண்டவரே, பாஸ்டிங் இதுதான் ஜெபம். விசுவாசத்தை கொஞ்சம் திருப்பையா, இது வரைக்கும் இருந்த விசுவாசத்தை கொஞ்சம் திருப்பு, கொஞ்சம் அக்னியில போடு, புடமடி சரிப்படுத்து. காலகாலமாக இந்த விசுவாசம் உனக்கு உதவி செய்யாது, கொஞ்சம் சரிப்படுத்து. ஆனா விசுவாசி விசுவாசி தேவன் சமூகத்தில் எழுந்திருப்போமா, ஹாலலுயா 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 ஹாலலுயா.